முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் நட்பு அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், செயற்கரிய யாவுள நட்பின்னாது போல் வினை கரிய யாவுள காப்பு. நட்பை போல் ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவும் இல்லை. நட்பை போல செயல்களை அருமையான பாதுகாப்பும் எதுவும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின்மை நீர பேதமையர் பேதையர் நட்பு. தன் தன்மையுள்ளவரோடு கொண்ட நட்பானது வளர்ப்பறை போல நாளுக்கு நாள் வளரும், பேதைகளின் நட்பு தேய்பிறை போல நாளுக்கு நாள் தேய்ந்து போகும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, ஒரு பாடலோடு மற்ற நிகழ்ச்சிகளை காண உள்ளே செல்வோமா? சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட ஒரு புதிய பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு திட்டம், அதை ஆதரித்தும் எதிர்த்துமாக கட்சிகள் பேசி வருகின்ற நிலையில், முதன் முதலில் இந்த புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஐயா காமராசர் அவர்களுடைய காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? கல்வித்துறையில் இன்றைய தமிழகம் எட்டியிருக்கும் முதலீட்டத்திற்கு வித்திட்ட ஆட்சியாளர்களின் முதன்மையானவர் காமராஜர். மதிய உணவு, இலவச சீருடை, பள்ளி சீரமைப்பு இயக்கம் உள்ளிட்ட முக்கியமான திட்டங்களை காமராஜர் முன்னெடுத்த பொழுது அவருடன் 9 ஆண்டுகள் உறுதுணையாக நின்று அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி செவ்வனை செய்தவர் அப்போதைய கல்வித்துறை இயக்குநராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். நினைவு அலைகள் என்ற தலைப்பில் 3 பகுதிகளாக ஏறக்குறைய 2000-க்கும் மேற்பட்ட பக்கங்களில் வெளிவந்த அவருடைய தன் வரலாறு காமராஜரை அறிந்து கொள்ள மட்டுமின்றி அவருடைய அரசியல் சூழலில் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நமக்கு உணர்த்துகிறது. ராஜாஜி காலத்திலும் பின்பு காமராஜர் ஆட்சி காலத்திலும் கல்வித்துறை இயக்குநராக இருந்த கோவிந்தராஜுலு ஆந்திராவின் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். அவரை அடுத்து யாரை இயக்குநராக நியமிப்பது என்ற கேள்வி எழுந்தபொழுது இந்திய ஆட்சி பணித்துறை அதிகாரிகளை நியமிக்கலாம், அதாவது IAS அதிகாரிகள் நியமிக்கலாம், கல்வித்துறையின் மீது ஆர்வமுள்ள 42 வயதுடைய சுந்தரவேலுவை நியமித்தார் காமராஜர். கல்வித்துறைக்கு பொறுப்பேற்கும் அதிகாரி ஆட்சி பணித்துறை அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் அந்த துறையில் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற காமராஜரின் எதிர்பார்ப்புக்கு நல்ல பலன் கிடைத்தது. ராஜாஜியின் ஆட்சி காலத்தில் கல்வித்துறையின் துணை இயக்குநராக பணிபுரிந்தவர் சுந்தரவடிவேலு ராஜாஜியின் நன்மதிப்பை பெற்றவர் என்றாலும் அவரைத்தான் கல்வித்துறை இயக்குநராக நியமித்தார் காமராஜர். என்னை ஐயோராமில் ஏழை பங்காளர்களின் ஒருவராக கண்டுகொண்டார் என்று நெகிழ்ந்திருக்கிறார் சுந்தரவடிவேலு. ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளை கூட துறை மாற்றம் செய்ய வேண்டிய இன்றைய நிலையில் கூட இதுவும் கூட காமராஜரிடமிருந்து கற்க வேண்டிய ஒரு பாடம்தான். குலக்கல்வி திட்டம் என்று அறியப்படும் அரைநாள் படிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதே சுந்தரவடிவேலின் கருத்தாக இருந்தது. இதுகுறித்து அவர் அளித்த குறிப்பு முதல்வர் ராஜாஜியை சென்றடையாமல் இயக்குநர் அலுவலகத்திலேயே முடங்கிவிட்டது. கல்வித்துறை அலுவலரை மட்டுமல்ல கல்வித்துறை அமைச்சரையும் அவ்வாறே தேர்ந்தெடுத்தார் காமராஜர். அரைநாள் பள்ளி படிப்பு திட்டத்திற்கு எதிர்ந்த எதிர்ப்பால் ஆட்சியில் இருந்து விலகினார் ராஜாஜி. அவருக்கு பிறகு யார் முதல்வராக பொறுப்பேற்பது என்று காங்கிரஸில் தேர்தல் நடந்தது. முதல்வர் பதவிக்கான உட்கட்சி தேர்தலில் ராஜாஜி சார்பாக நிறுத்தப்பட்டவர் சி சுப்பிரமணியம். தேர்தலில் சி சுப்பிரமணியத்தை எதிர்த்து வென்ற காமராஜர் தனது அமைச்சரவையில் அவரையே கல்வி அமைச்சராக நியமித்தார் என்பதும் ஒரு ஆச்சரியம்தான். இயக்குநராக பதவியேற்றுக் கொள்ளும் முன்பு தியாகராயர் இல்லத்தில் காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சுந்தரவடிவேலு. அப்பொழுது காமராஜர் அவரிடம் தாம் மேற்கொள்ளவிருக்கும் கல்வி திட்டங்கள் முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்ய சொல்லிவிட்டார். பள்ளி இறுதி வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி வழங்க வேண்டும், அதுவும் அருகாமை பள்ளியாக அமைய வேண்டும், இருக்கிற வாய்ப்புகளை கொண்டே அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் சுந்தரவேலுவுக்கு அவர் கொடுத்த முதல் அறிவுறுத்தலாக இருந்தது. கூடவே ஆசிரியரின் ஊதிய உயர்வுக்கும் ஓய்வூதியத்திற்கும் திட்டங்களை வகுக்க சொன்னார் காமராஜர். அப்பொழுது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது, உள்ளாட்சி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படவில்லை. ஆசிரியர்களுக்கு அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும் என்பதில் அவ்வளவு கவனமாக இருந்தார் காமராஜர். ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை தொடங்க ராஜாஜியின் ஆட்சி காலத்திலேயே ஏற்கனவே பலர் முயன்று தோற்றுவிட்டார்கள். ஆனால் காமராஜரின் வழிகாட்டுதலில் தொடக்கநிலை, நடுநிலை, உயர்நிலை பள்ளிகள், கலைக்கல்லூரிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. இது 1955-56 தமிழக அரசின் வரவு செலவு சட்டத்தில் முதன் முதலாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 60,000 பேர் அந்த திட்டத்தால் நன்மையடைந்தார்கள். வேறெந்த மாநிலத்திலும் அப்பொழுது நடைமுறையில் இல்லாத முன்னோடி திட்டம் இது. Oh, சென்னை பூங்கா நகரில் சென்னை ராஜ்ய தொடக்கப்பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர் நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. அப்பொழுது சென்னை மாநகராட்சி கல்வி அலுவலராக பணிபுரிந்த அனுபவம் பற்றி சுந்தரவல்லியுடன் உரையாற்றினார் காமராஜர். மாநகராட்சி பள்ளிகளில் மதிய உணவு போடுவதால் வருகை அதிகமாகிறது என்ற தகவலை சொன்னார் சுந்தரவல்லிவேலு. காமராஜரிடமிருந்து எழுந்த கேள்வி, இப்பொழுதுள்ள நிலையில் எல்லா ஏழை பள்ளிகளுக்கும் இலவச உணவு கொடுக்க தொடங்கினால் எவ்வளவு செலவாகும் என்பதுதான். அந்த கூட்டத்திலேயே தனியார் பள்ளிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் வைத்தார். மாநிலம் முழுவதும் மதிய உணவு கொடுக்கும் திட்டம் தீட்டுமாறு சுந்தரவடிவேலுக்கு ஆணையிட்டார். பயனுள்ள கல்வி திட்டங்களை எப்படியாவது செயல்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் காமராஜன் கனவாகவே இருந்ததை ஒழிய அதற்காக ஆகும் செலவை கண்டு தள்ளி போடும் வழக்கம் அவரிடம் இருந்ததில்லை. தமிழக அதிகாரிகள் மட்டுமல்ல டெல்லி அதிகாரிகளும் ஆட்சேபனைகளுக்கு மத்தியில்தான் மதிய உணவு திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த திட்டத்தை தள்ளி வைக்கும்படி மத்திய அரசு அதிகாரிகள் சொன்னதை காமராஜர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மதிய உணவு திட்டத்தை மட்டும் கை வைக்காதீர்கள், அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீட்டை பெற்று தந்தார். 56 to 57 வரை செலவு திட்டத்தில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வசதி படைத்தவர்களை கொண்டு பள்ளிகளில் அத்திட்டத்தை மேற்கொள்ளவும் வேண்டுகோள் வைத்தார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், அங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி பாடிய மண்ணான எட்டயபுரத்தில் அவர் பயின்ற பள்ளியில் அந்த திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டது. அதற்கு முந்தைய நாள் வைப்பாறு பாலத்திற்கு அடிக்கல் நாட்டு கூட்டத்தில் பேசிய பொழுது ஊர் ஊராக வந்து மதிய உணவு திட்டத்திற்கு பிச்சை எடுக்க சித்தமாக இருக்கிறேன் என்று பேசினார் காமராஜர். எட்டயபுரத்தில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தபோது 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று அரசு சட்டம் கூறுவதை சுட்டிக்காட்டி பேசினார் காமராஜர். அரசமைப்பு நிர்ணய சமையல் அவரும் ஒரு உறுப்பினராக இருந்தார். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் ஒன்றான கட்டாய கல்வி முறையை நடைமுறைப்படுத்துவதில் அவரே இந்தியாவின் முன்னோடியாகவும் இருந்தார். சுற்றுப்பயணத்தில் வெள்ளையடிக்கப்படாத பள்ளி சுவர்களையும் வெளுத்து கிடந்த கரும்புலைகளையும் கண்ட சுந்தரவடிவேலுவின் மனதில் உதித்த திட்டம்தான் பள்ளி சீரமைப்பு மாநாடு. பள்ளி கட்டிடங்கள், நாற்காலிகள், பாடத்துணை கருவிகள் என்று பள்ளிகளுக்காக தேவைகளை எல்லாம் பொதுமக்களின் நன்மையால் நிறைவேற்றிக் கொள்ளும் அந்த திட்டத்தை பாராட்டி வரவேற்ற காமராஜர், ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ இம்மாநாடு நடத்தி பள்ளிகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தார். மாணவர்கள் மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களும் படிப்பில் அக்கறை காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் காமராஜர். அவருடைய ஆட்சி காலத்தில்தான் பொது நூலகங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதன்முறையாக பொது நூல சட்டத்தை ஏற்றியதும் தமிழகம்தான். வட்ட தலைநகர்கள் தோறும் கிளை நூலகங்கள் தொடங்கப்பட்டன. பொது நூலக முறையை கல்வித்துறையோடு கோர்த்து நின்றது. 9 ஆண்டுகள் முதல்வர் காமராஜரிடம், 7.5 ஆண்டுகள் கல்வித்துறை அமைச்சர் சி சுப்பிரமணியத்திடமும் பணியாற்றியிருக்கின்றேன். நிர்வாக தலையீடு என்று ஒருபொழுதும் இருந்ததில்லை என்கின்றார் சுந்தரவடிவேலு. காமராஜரிடமிருந்து இன்றைய அரசியல்வாதிகள் பின்பற்றுவதற்கெல்லாம் எவ்வளவோ இருக்கிறது. நேர்களே, காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்த கல்வி சீரமைப்பை பற்றி இந்த கட்டுரையில் பார்த்தோம். தமிழகம் இன்றும் கல்வியில் அறிவு நிலையில் உயர்ந்து நிற்பதற்கு அடித்தளமிட்டது ஐயா காமராஜர் போன்ற ஆட்சியாளர்கள் தான் என்பதை மறுக்கவும் முடியாது.
காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வசந்தம் வந்ததா.
ஆக்லாண்ட்ல பெரும்பாலான வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
நேரிலே இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாடல்களுடன் காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்த கல்வி சீரமைப்பு பற்றியும் பார்த்தோம். அடுத்து ஒரு நிகழ்ச்சி, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்ட வங்கத்தின் பெயரை சுதந்திரத்தின் போதே இந்தியா மாற்றியிருக்க வேண்டும். ஏனென்றால் பிரிவினையின் போது பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்ட கிழக்கு வங்கம் பின்னாளில் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கலாயிற்று. அடுத்து 1971 பாகிஸ்தானிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வங்க தேசம் என்று தன் பெயரை அது சுட்டிக்கொண்ட பிறகேனும் மேற்கு வங்கத்தில் பெயருள்ள மேற்கு தூக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கிழக்கு வங்கம் என்று ஒன்று இல்லாமலேயே போய்விட்டது. அதாவது கிழக்கு வங்கமாக இருந்தது பங்களாதேஷ ஆகிவிட்ட நிலையில் மேற்கு வங்கம் என்று இருந்த இந்தியாவுடைய மாநிலத்தினுடைய பெயர் வங்கம் என்று மாற்றியிருக்க வேண்டும். எங்கள் மாநிலத்தின் பெயரை வங்கம் என்று மாற்றுங்கள் என்று நெடுங்காலமாக குரல் எழுப்புகிறார்கள் அந்த தேசத்து மக்கள். 1999 இதற்கு காது கொடுத்து ஜோதிபாசு தலைமையிலான மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியது. இப்பொழுது இருக்கின்ற முதல்வரான மம்தா பானர்ஜி முதல்வராக பொறுப்பேற்றதும் இந்த விஷயத்தில் கூடுதல் தீவிரம் காட்டினார். 2011-2016 என்ற இரு தருணங்களிலும் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியவர் சென்ற ஆண்டும் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார். இதற்கு சமீபத்தில் அனுமதி மறுத்து பதில் அளித்திருக்கிறது இந்திய அரசு. வங்கம், அதாவது பங்களா என்ற பெயரும் வங்க தேசம் பங்களாதேஷ் என்ற பெயரும் ஒரே மாதிரியாக இருப்பதால் சர்வதேச அரங்கில் இது பெயர் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று காரணம் குறிப்பிட்டிருக்கிறது இந்திய அரசு. வங்கத்து மக்களின் உணர்வை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கும் மம்தா பானர்ஜி இதை மக்கள் பிரச்சினையாக்கும் முடிவில் இருக்கின்றாராம். 1919 மாநிலங்களில் அதிகாரம் இந்த நிலையில் இருக்கிறது என்றால், 69 மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என்றெடுக்க நம் முன்னோடிகள் பட்ட கஷ்டத்தை உணர முடிகிறதா? 1956 தியாகி சங்கரலிங்கம் உண்ணாவிரதமிருந்து உயிர்த்தெழுதலிலிருந்து எழுச்சி பெற்ற முழக்கம் இது. இந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பூர்வ பெயரை தலைமகன் அண்ணா வழியை நிலைநாட்டிக் கொண்ட 50வது ஆண்டு என்பது கூடுதல் சிறப்பு.
ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி ப்ளீஸ்.
Please love me, my love.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சில கருத்துக்களும், காதலன் காதலிக்கு கவிதை மூலம் எழுதிய கடிதங்களாக வந்த பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன், இன்று மாலை முத்தமிழ் சங்கத்தினுடைய ஒன்றுகூடல் இல்லசலில் அமைந்துள்ள லெச்செஸ்டர் ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவரும் ஒன்று கூடி பேசி பாடி மகிழ்ந்து கலைவோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறது முத்தமிழ் சங்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கடிதம் அல்ல உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம் உள்ளம், அதை கொள்ளை கொள்ள நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம் கொள்ளை கொள்ள நான் அனுப்புவது கடிதம் அல்ல.